அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் இணைய பாதுகாப்பின் விதிமுறைகளும் பயன்களும் குறித்து நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சு சந்தோஷ்குமார், இயக்குனர் பொறுப்பு மேலாண்மை தகவல் அமைப்பு, உதவி பேராசிரியர் கணினி அறிவியல் துறை, அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி. இன்று நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இணைய பாதுகாப்பு நாள், சேஃபர் இன்டர்நெட் டே, எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பின் கீழே தீம்னு சொல்லுவாங்க, அந்த தலைப்பின் கீழே வந்து இந்த நாளை வந்து அனுசரிக்கப்படுது. ஒரு சிறந்த இணையத்திற்கான ஒன்றாக, அதாவது டுகெதர் ஃபார் எ பெட்டர் இன்டர்நெட். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு இணையத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். இதோட வரலாறு வந்து யூரோப்பியன் யூனியன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சேஃப் பார்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆய்வை வந்து 2004ஆம் வருஷம் வந்து மேற்கொண்டு அதோட வெளிப்பாடாக வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று சமர்ப்பித்தாங்க. சமர்ப்பிக்கும்போது அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இணையத்தோட பயனாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. வித்தியாசம் பார்க்காம நிறைய பேர் வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக பங்கு பெற்று இணையத்தை தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இது இனிவரும் காலங்களில் அதிகரிக்கும். அப்படி பயனாளர்கள் வந்து அதிகரிக்கும் போது நாம் அதோடய பாதுகாப்பை பற்றி சிந்திக்கணும், அந்த பாதுகாப்புக்கான வழிமுறைகளை உருவாக்கணும். அதுக்காக ஒரு நாளை வந்து நம்ம கொண்டாடணும். இந்த ஐரோப்பியன் யூனியன் வந்து 2004ஆம் வருடம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து இணைய பாதுகாப்பு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவித்து கொண்டாடும் போது 14 நாடுகள் வந்து அதில் வந்து இப்போ 20ஆவது வருஷம், 2025 வந்து 20ஆவது வருடம் வந்து 180 நாடுகள் வந்து இந்த இணைய பாதுகாப்பு நாளை வந்து கொண்டாடியிருக்காங்க. இந்த இணைய பாதுகாப்புக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட வரலாறு இப்போ நான் சொன்னேன். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது தகவல்கள், டேட்டா எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பேப்பர் ஃபார்ம்லையும் ஒரு பாதுகாப்பான ஃபிசிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல சேமித்து வைக்கிற மாதிரி அமைப்பாக இருந்துச்சு. நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்னு சொல்கிற நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், அடையாள அட்டைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபிசிக்கல் மோடுங்கிற இதில் இருந்துச்சு. அப்போது நம்ம அதை வந்து பாதுகாத்து வைக்கணும், அதை வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த இணையத்தோட வளர்ச்சி அதிகமானோன்னா கடந்த 10 வருடங்களில் வந்து எல்லா நாடுகளுமே வந்து 90% மேலே வந்து அவங்களுடைய தகவல்கள், அவங்களுடைய மக்களை பற்றிய தரவுகளையும் அவங்களுடைய நாட்டோட தரவுகளையும் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து டேட்டாவாக மாற்றிட்டாங்க, டிஜிட்டல் ஃபார்மில் மாற்றிட்டாங்க. இது எல்லாமே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சர்வரில் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு, சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம வந்து இந்த தகவல்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இணையத்தை பயன்படுத்தி, இன்டர்நெட்டை பயன்படுத்தி புது புது தகவல்களை உருவாக்கி, புது டேட்டாவை உருவாக்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அல்லது இருக்கிற தகவல்களை பாதுகாப்பான முறையில் வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம். இதுக்கு இணையம் வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த இணையத்துக்கான ஒரு பாதுகாப்பான நாளில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இணையங்கிறது வந்து பொதுவான ஒன்று, அதுக்கு வயது விதியாக தான் கிடையாது, யார் வேணாலும் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாங்கும்போது அவங்கவுங்களுடைய அறிவு சார்ந்து, நாலேஜை சார்ந்து அவங்க அந்த இணையத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் இருக்கிற தகவல்களை சரியான பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா, யார் வேணாலும் அந்த தகவல்களை வந்து, அந்த டேட்டா வந்து நம்மக்கிட்டேருந்து நமக்கு தெரியாமலே வந்து எடுத்துக்கிறதுக்குள்ளே வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். ஒரு பாதுகாப்பான முறையில் அந்த பரிமாற்றங்களை, அந்த தகவல்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, பதிகிறதுக்கோ, அல்லது எடுத்துக்கிறதுக்கோ, ரீட்ரீவ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த நாளோட நோக்கம். அது வந்து எப்படி, அதை வந்து எவ்வாறு சாத்தியப்படுத்துவது, எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு சில வழிமுறைகள் வந்து பின்பற்றணும். நம்ம முதல் வழிமுறை என்ன அப்படின்னா, பாதுகாப்பான இணைய இணைப்பை வந்து பயன்படுத்தணும். நம்மளாம் நிறைய பேர் வந்து பொது இடங்களுக்கு போகும்போது, பேருந்து நிலையமோ விமான நிலையமோ ஒரு பொதுவான இடத்துக்கு போகும்போது, ஒரு தங்கும் இடத்துக்கு லாட்ஜு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலவசமாக வந்து இந்த ஒய்ஃபை எனப்படும் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இணையம் வந்து, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒயர்டு ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணாமல், ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணாமல் ஒயர்லெஸ்ஸாக வந்து நமக்கு வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பொதுவான நெட்வொர்க் நம்ம அந்த விதமான கட்டமைப்பை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இணைப்புகளை அதிகபட்சம் வந்து நம்ம வந்து தவிர்க்க தான் முயற்சி பண்ணணும். அது மூலயமா வந்து அந்த மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்மளோட டேட்டா வந்து நம்மக்கிட்டேருந்து வேறு ஒருத்தவங்க நமக்கு தெரியாமல் எடுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ எந்த மாதிரியான நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இணைய இணைப்பை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய கருவிகள், மொபைல் ஃபோன்ஸ், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர்ஸ், மடிக்கணினி, இந்த மாதிரி விஷயங்களில் நாமளே சொந்தமாக வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்ணை, மொபைல் நம்பர், இது மூலியமாக எடுக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா, உபயோகப்படுத்தினோம்னா அது வந்து சேஃப்டியாக இருக்குன்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவான இணைய இணைப்பை நம்ம பயன்படுத்தும் போது, ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தும் போது, நம்மளுடைய டிவைசஸில், நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸு, டெஸ்க்டாப்பில் வந்து நாம் வந்து அதுக்கு தேவையான வைரஸ் எதிர்ப்பு, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதில் வந்து பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கணும். நிறையா ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கிது, இலவசமாகவும் கிடைக்கிது, அல்லது ஒரு வருடத்திற்கு வந்து 100-200 போன்ற இந்திய ரூபாயிலையும் கூட ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸில், நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். எம்சிஏஃபி, காஸ்பர் ஸ்கை, அவாஸ்ட், நார்டான், பாண்டா, இது போக நிறையா அமைப்பு, நிறையா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இணையத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து அதிகமாக வெளியில் தெரியப்பட்ட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு, இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு, இதை வந்து நம்ம பொதுவான இணைய இணைப்பை பயன்படுத்தும் போது, பப்ளிக் வைஃபைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகளோடு நம்ம பயன்படுத்துறது நல்லது. அது ஒரு விதிமுறையாக வந்து சொல்கிறாங்க. அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னா, உங்கள் தகவலை கண்காணிக்கவும். நமக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு பேங்க்கில் நமக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நம்மளுடைய அக்கௌண்டில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதை நம்ம பெரும்பாலானவரை வந்து நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதுல ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி நடந்திருக்குன்னு. ஆனால் இந்த நம்மளுடைய தகவலை திருடுற முயற்சி பண்ணுறவங்க வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரையல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பரிசோதனை முயற்சியை வந்து ஒரு சின்ன தவறாக நம்மக்கிட்ட பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்துதா, நம்ம அந்த மாற்றத்தை கவனிக்கிறோமான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்புலையோ, ஒரு தகவல், நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து திருடுற முயற்சியாகவோ வந்து முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தகவல் வந்து, நம்ம கொடுத்துருக்க தகவல்லாம் சரியானதாக இருக்கான்னு நம்ம சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கடவுச்சொல், பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி மாற்றணும். அது மாதிரி பிறந்த தேதியை வந்து நம்மளுடைய கடவுச்சொல்லை வைக்கக்கூடாது, பாஸ்வேர்டை வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களை வந்து கடவுச்சொல்லை வைக்கக்கூடாது. இது மாதிரி சில எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறதுக்கோ, அல்லது நம்மளோட கருவிகள் டிவைசஸ்க்குள்ளே லாகின் பண்ணி போகும்போது அதை லாகின் பண்ணுறதுக்கோ வந்து அந்த மாதிரி யூசர் நேமையோ அல்லது அந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸையோ நம்ம வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கீஸுங்கிறது கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குக்கீஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இந்த இணையத்தில் இருக்கிற இணைய கனெக்ஷன், அதாவது இணைய இணைப்பு மூலியமாக நம்ம எந்த ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லுவோம்ல, வலைப்பக்கங்களை தொடர்பு கொண்டாலும் அந்த வலை பக்கங்களை வந்து வெப்பேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம் வந்து நம்ம சர்வர்னு சொல்லுவோம். அந்த சர்வர்லேருந்து நமக்கு தேவையான தகவல்கள் வந்து நம்மளுடைய ப்ரௌசர்னு சொல்லுவோம், நம்மளுடைய கூகுள் க்ரோம், மோசிலா, ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேரா, எட்ஜ், இது மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த தகவல்களை வந்து நம்ம வந்து இப்போ அந்த சர்வர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து தகவலை வந்து அனுப்புவோம், அல்லது வந்து அந்த சர்வர்லேருந்து நம்ம வந்து பெறுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நாம் எந்தெந்த வலைப்பக்கங்கள்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம், நாம் அந்த வலைப்பக்கங்களில் எந்தெந்த பதிவுகளெலாம் நம்ம வந்து ரொம்ப நேரம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து வியாபார நோக்கத்துக்காகவும், அடுத்த முறை வந்து அந்த இணையதளத்தை வந்து வெப்சைட்டையோ அல்லது வலைப்பக்கங்களையோ வெப்பேஜஸையோ வந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுக்கு இந்த தகவல்கள் வந்து நம்மளுடைய கணினியிலேயே நம்மளுடைய தொலைபேசியிலேயே வந்து அந்த கருவியிலேயே வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அதை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குக்கீஸ் வந்து எத்தனை வலைப்பக்கங்களை நம்ம பார்க்குறோமோ, எத்தனை வலைதளங்களை நம்ம பார்க்குறோமோ, அது எல்லாமே ஒரு தனித்தனி ஃபைல்னு சொல்லுவோம், தனித்தனி கோப்புகளாக வந்து அது வந்து நம்மளுடைய கருவிகளில் வந்து அது வந்து பதிவு பண்ண சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் வச்சுருக்கோம். இதை வந்து நம்மக்கிட்டேருந்து தகவலை திருடணும்னு நினைக்கிற இணையதளங்கள், மென்பொருள்கள், சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் வலைப்பக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் பிற இணையதளங்களை பார்வையிட்ட தகவல்கள், அப்புறம் நாம் அதில் நம்ம கொடுத்த நம்மளுடைய தனிப்பட்ட தகவல் எல்லாத்தையும் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியாமலே வந்து அதை வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நம்ம வந்து அந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குக்கீஸை வந்து டெலீட் பண்ணணும், அதை வந்து அழிச்சிடணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அதுவே அழிகிற மாதிரியும் நாம் வந்து நம்மளுடைய டிவைசஸில், மொபைல் டிவைசஸ்லேயோ கம்ப்யூட்டர்ஸ்லேயோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வழிமுறைகளை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணி வைக்கலாம். நம்ம அதோடய ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட நாள், 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 7 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அழிக்கிறது மூலியமாக நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் வந்து வேறு இணையதளங்களுக்கோ அல்லது வந்து மறைமுக தளங்கள், டார்க் வெப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தளங்களில் வந்து பதிவு பண்ணுறதை வந்து பறி போகிறதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அல்லது வந்து தவிர்க்கலாம்னு சொல்கிறோம். முக்கியமான 4 விதிமுறைகள் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பாதுகாப்பான இணைய இணைப்பை பயன்படுத்தணும், அப்புறம் நம்ம தகவலை வந்து நாமளே கண்காணிக்கணும், அப்புறம் ஆன்டி வைரஸ், வைரஸ் எதிர்ப்பு மென்பொருளை வந்து நம்ம வந்து பதிவிறக்கம் செஞ்சு உபயோகப்படுத்தணும், அதுக்கப்புறம் வந்து குக்கீகளை வந்து நீக்கணும், குக்கீஸை வந்து டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அடுத்து அப்படின்னா, எதெல்லாம் வந்து இணையத்தில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுடைய இமெயில் கணக்கு, அப்புறம் வங்கி கணக்கு, வங்கி கணக்கோட ஆன்லைன் மொபைல் பேங்கிங், அப்புறம் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த ஒவ்வொரு வங்கியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி பரிமாற்றத்தை செய்கிறதுக்கு ஒரு ஒரு மென்பொருள் தயாரித்து அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த அவங்களுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணி உபயோகப்படுத்துவோம். அப்படி உபயோகப்படுத்தும் போது அதில் உள் நுழையிறதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, நம்ம கடவுச்சொல் கேட்கும், அப்புறம் வந்து பயனாளரோட அடையாளம் கேட்கும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து எப்போதுமே வந்து அது வந்து அதிலே பதிவாகி இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு தடவையும் புதுசாக நம்ம வந்து அதை வந்து உள்ளீடு பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போன்னா அதிலே வந்து இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். அதை வந்து அறவே தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஹேக்கிங்னு சொல்லுவோம், நம்மளுடைய தகவலை திருடணும்னு முயற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிவைசஸ் வந்து கனெக்டடாக வச்சுருக்குது, எப்பயுமே வந்து லாகின்லேயே இருக்கிறது, உள்ளேயே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறவங்கள தான் முதல் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பலியாக வந்து அவங்கள தான் வந்து இவங்க வந்து ரொம்ப சுலபமான வழியில் வந்து அந்த தகவலை வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. இரண்டாவது செய்யக்கூடாத இணையத்தில் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, அவாய்டு ஃபிஷிங் ஆர் ஸ்மேம் கால்ஸ். அதாவது தெரியாத நபரிடமிருந்து வர்ற அழைப்புகள், அந்த அழைப்புகளில் நம்ம சொல்கிற நம்மளை பற்றின தனிப்பட்ட தகவல்கள், வங்கியிலேருந்து பேசுகிற மாதிரி தகவல் வந்து நம்மக்கிட்டேருந்து அவங்க வந்து பெறுறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புவாங்க, அந்த இமெயில் மூலியமாக வந்து ஒரு தகவல் வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் வந்து பகிரக்கூடாது. ஒரு இமெயில் மூலியமாகவோ அல்லது வந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது நமக்கு மெசேஜ் மூலியம் குறுந்தகவல் மூலியமாகவோ நம்மக்கிட்ட நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை யார் கேட்டாலுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வங்கியுமே, ஒவ்வொரு அரசாங்க நிறுவனம், தனியார் நிறுவனங்களுமே என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா, அந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த தனிப்பட்ட தகவல்களையும் வந்து எந்த காலத்துலேயும் வந்து எப்பயுமே வந்து கேட்குறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அழைப்புகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த அழைப்புகளை வந்து நமக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரியும், போலியான அழைப்புகளாக இருந்தாலும் நம்மளை பற்றின தகவல்களை வந்து அவங்க சிறிதளவு தகவல்களை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தகவல்களை நம்மக்கிட்ட கொடுத்து அது மூலயமா நம்மக்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட தகவல்கள், மேலும் தகவல்கள் வந்து அவங்க வந்து பெறத்துக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறோன்னா, பிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். PHISING, பிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வர இமெயில், அந்த மாதிரி வர மின்னஞ்சல்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்பேம்னு சொல்கிறோம். அல்லது அந்த மாதிரி வர தொலைபேசி அழைப்புகள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்பேம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருந்து நம்மளோட தகவல்கள் வந்து திருடு போகுது அப்படின்னா அதுக்குள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய தகவல் வந்து திருடு போயிடுச்சு, அல்லது நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து அந்த தகவல்களை வச்சு நம்மளை மிரட்டுறாங்க அல்லது வந்து அச்சுறுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு முதல் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது, தைரியத்தோடு தான் அதை வந்து எதிர்கொள்ளணும். நாம் இந்தியாவில் அந்த மாதிரி சைபர் அட்டாக், சைபர் குற்றங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகிறவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து 1930. இந்த உதவி மைய எண் வந்து இது இலவச எண். இது இந்த எண்ணுக்கு வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து தொடர்பு கொள்ளணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இதை முதல்ல வந்து பண்ணிடணும். இதை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தகவல்கள் வந்து மேலும் திருட்டு போகாமல் இருக்கணும். நம்மளுடைய பணம் வந்து, பணமோ பொருட்களோ திருட்டு போகாமல் இருக்கணும்னா, நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து தற்காலிகமாக வந்து முடக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வங்கியோட வாடிக்கையாளர் சேவை மைய எண் இருக்கும், கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர். அந்த நம்பருக்கு வந்து உடனடியாக தொடர்பு கொண்டு, இது மாதிரி என்னுடைய மொபைல் ஃபோனோ அல்லது என்னுடைய டெஸ்க்டாப்போ என்னுடைய அக்கௌண்ட்டோ என்னோடய தனிப்பட்ட தகவல்கள் வந்து எப்படி திருடப்பட்டுச்சோ அதை சொல்லி, இதுக்கப்புறம் வந்து என்னுடைய தனிப்பட்ட தகவல்களை கொண்டு என்னுடைய பணத்தையோ பொருளையோ எடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணால் அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து சொல்லணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இணையதளம் மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய பாதிப்புகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, cybercrime.gov.in அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது. இந்த இணையதளத்தில் போய் நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து புகாராக வந்து பதிவு பண்ணலாம். அதில் வந்து அந்த புகார் வந்து பாதிப்புக்குள்ளான பகுதியில் இருக்கிற சைபர் கிரைம் விங்குன்னு சொல்லுவாங்க, அந்த நமக்கு பக்கத்தில் இருக்கிற சைபர் கிரைம் பாதுகாப்பு மையத்துக்கு வந்து அந்த புகார் வந்து அனுப்பி வைக்கப்படும். அவங்க வந்து மேற்கொண்டு அதை விசாரணை பண்ணி நமக்கு உரிய முறையில் வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, அதுக்கு அந்த குறைகளை வந்து தீர்த்து வைப்பாங்க, அந்த புகாருக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. சமீபத்திய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமான எந்த வயசில் உள்ளவங்க வந்து இந்த சைபர் கிரைமால் பாதிக்கப்படுறாங்க, இணைய குற்றங்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மில்லீனியல்ஸ் அப்படின்னு சொல்கிற 1981 96 பிறந்த இந்த மத்தியம வயது உடையவங்க தான் வந்து 37.4% வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு இரண்டாவது இடத்துல இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து 30.2%. 1970 அப்புறம் பிறந்தவங்க இவங்க வந்து ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப வயசானவங்க, இவங்க வந்து 6.9% வந்து பாதிக்கப்படுறாங்க. இணையத்தை வந்து பல பேர் உபயோகப்படுத்தும் போது இந்த வயது பிரிவினர்கள் வந்து அதிகமான முறையில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் சமீபத்திய வயதினர் வந்து நம்ம ஜென் இசட்னு சொல்கிறோம். இந்த ஜென் இசட் அப்படிங்கிற வயதினர் வந்து 1997 2012 பிறந்தவங்க. இந்த வயதினர் வந்து பார்த்திங்கன்னா 25.5% வந்து பாதிக்கப்படுறாங்க. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்டர்நெட் உபயோகிப்பிறவங்க இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து 1.97 மில்லியன் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து 251.5 மில்லியன் மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா வந்து 3வது இடத்துல இருக்குது, 331 மில்லியன் மக்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. பயனாளர்கள் வந்து குறைஞ்சி இருந்தாலும் இணையத்தை பயன்படுத்துகிறவங்க மக்கள் தொகையின் விகிதத்தில் பார்க்கும்போது 331 மில்லியன் இருந்தாலும் உலக அளவில் வந்து அதிகமான சைபர் கிரைம் தாக்குதல் சைபர் கிரைம் அட்டாக்ஸை வந்து முறியடிக்கிற இடத்துல வந்து முதல் இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா தான் இருக்காங்க. ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா 10 இன்டர்நெட் யூசர்ஸ் இணைய பயனாளர் இருக்காங்கன்னா அதில் வந்து 10 பேரை வந்து ஒரு சைபர் அட்டாக்ஸ் நடக்குது இணைய தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதில் 7 பேர் வந்து அந்த தாக்குதல்லேருந்து பாதுகாக்கப்படுறாங்க அந்த பாதுகாப்பு அமைப்பு மூலியமாக. 3 பேர் மட்டும்தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்பாடுகள் வந்து அதிகம், ஆனால் பாதுகாப்பு அடிப்படையில் பார்த்திங்கன்னா 10 வந்து 7 பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த சைபர் கிரைம் அட்டாக்ஸ் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தடுப்பு அமைப்புகள் வந்து இன்னும் நம்ம இன்னும் வந்து வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது. 3 பேர் மட்டும்தான் வந்து அந்த 10 பேரில் வந்து 3 பேர் மட்டும்தான் வந்து அதுலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க அல்லது வந்து அதை வந்து முறியடிக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவரம் சொல்லுது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம உலக அளவில் வந்து அதிகமான இணைய பயனாளர்களை கொண்டிருக்கோம், இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஆனால் பாதுகாப்பு அம்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து பயனாளர்கள் வந்து குறைவாக இருக்காங்க, ஆனால் பாதுகாப்பு அம்சங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் இந்த நாளில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இறுதியாக வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இணையங்கிறது வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற அவங்கவுங்களோட அறிவு சார்ந்த தகவல்களை தேடி பகிர்ற ஒரு சிறந்த படைப்பு. இதை வந்து நாம் வந்து உரிய வழிமுறைகளோடு நம்ம வந்து பயன்படுத்தி பயனடையணும். அதுக்கு சிறந்த பாதுகாப்பு அம்சங்களை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். வாய்ப்பளித்த புதுகை எஃப்எம் அந்த அமைப்பினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரைக்கும் இணைய பாதுகாப்பின் விதிமுறைகளும் பயன்களும் குறித்து நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை வழங்கிய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் எங்களுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.